உண்மையை கொண்டும் பொய்யை கொண்டும் வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்க்கையாக யதார்த்தமான வாழ்க்கையாக ஆக்கிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. சத்தியத்தையும் பொய்யையும் கலந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. நியாயம் அக்கிரமம் கலந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த இரண்டு வாழ்க்கையிலும் எது சரி எது தவறு என்று புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு குழப்பத்திலும் ஆகிவிட்ட இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. பெரும்பாலும் நாம் நன்மை தீமைகளை தெளிவாக எடுத்துரைக்கும் பொழுது கேட்டுக்கொள்கின்றோம், பின்னர் மறந்துவிடுகின்றோம். சரியாகத்தான் இருக்கின்றது என்று மனதுக்கு படுகின்றது, வெகு விரைவில் அதனை மறந்துவிடுகின்றோம். நம்முடைய பழைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். துன்பங்கள் வரும்பொழுது மட்டும்தான் நாம் ஏதும் பாவம் செய்திருக்கின்றோமோ என்ற ஒரு எண்ணம் வருகிறது. அப்படி என்றால் பாவம் செய்தால் துன்பம் வரும் என்று அந்த உண்மை தெரிந்திருக்கின்றோம். பாவம் ஏதும் செய்திருக்கின்றோமோ என்ற அளவுக்கு பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் கூட நாம் பாவம் செய்து கொண்டிருக்கின்றேனே என்ற அந்த அடிப்படையை தவிர்த்து பாவம் செய்தோமோ என்ற அந்த கேள்விக்கு நாம் செல்கின்றோம். இது ஒன்று போதும் நாம் பாவத்தை உணர்பவர்களாக இல்லை, நம்முடைய தவறுகளை நாம் கவனிப்பதற்காகவும் இல்லை. ஆனாலும் தவறுகள் செய்து கொண்டிருக்கிற நிலையில் நாம் நேர்வழியில் இருப்பதை போன்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லோருக்கும் நோய்களும் வேதனைகளும் நிச்சயமாக பிடித்துக் கொண்டிருக்கின்றன. இன்னும் நோய்கள் வரும் என்ற அந்த பயமும் இருக்கின்றது. நோய்களும் வேதனைகளும் பலவிதமான நஷ்டங்களோடு கூடிய கஷ்டங்களும் நமக்காக வர இருக்கின்றன என்பதை நாம் தெளிவாக இப்பொழுது கவலையிலும் ஆகியிருக்கின்றோம், பயத்திலும் ஆகியிருக்கின்றோம். நற்செய்தி கூறுபவர்களாக உங்களிடமிருந்தே உங்களுடைய தூதர்களும் தீர்க்கதரிசிகளும் வாழ்க்கையில் நிறைய படிப்பினை பெற்றவர்களும் இப்பொழுது அந்த உண்மையை ஏற்று திருந்தி வாழ்பவர்களும் நன்மையை கருதி பல சமயங்களிலும் நம்மை சுற்றிலும் நல்லுபேசம் செய்வதும் எச்சரிக்கை செய்வதும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த நல்லுபேசங்களையும் எச்சரிக்கைகளையும் நாம் ஏற்கனவே தெரிந்திருக்கின்றோம். எனவே ஒருவர் நல்லுபேசம் செய்யும் பொழுது புறக்கணிக்கின்றோம் அல்லது அலட்சியப்படுத்துகின்றோம் அல்லது பரிகாசம் செய்கின்றோம், என்ன பெரிதாக கூறிவிட்டார் என்று அந்த பரிகாசம் நம்மை வெகு விரைவில் சூழ இருக்கின்றது. பெரும்பாலும் நீங்கள் சத்தியத்தை கொண்டு வாழ வேண்டும் என்று இறைவன் உங்களுடன் உறுதிமொழிவாகியிருக்கின்றான். அதன் காரணமாகத்தான் சத்தியம்தான் நமக்கு தேவை, அசத்தியம் கூடாது என்ற எண்ணத்தை நாம் இப்பொழுதும் கொண்டிருக்கின்றோம். பெரும்பாலும் அசத்தியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய இந்த நிலையில் கூட பொய் சொல்வதில் தப்பில்லை, கொஞ்சமாக பொய் சொல்வதில் தப்பில்லை, நிறைய பொய் சொன்னால் தவறு. ஒவ்வொரு பாவத்திற்கும் அதற்குரிய ஒரு கூலி இருக்கிறது. யார் நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் தங்களுக்கு இயலாத ஒன்றின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்கள். யார் தங்களுக்கு முடியும் என்று தங்களை நம்புகின்றார்களோ எனக்கு ஒரு விஷயத்தை செயல்படுத்தக்கூடிய திறன் இருக்கிறது, அறிவு இருக்கின்றது, எனக்கு முடியும் என்று யார் சுயநலத்தோடும் சுய கர்வத்தோடும் என்னால் முடியும் என்று அந்த நம்பிக்கையை கொண்டிருக்கின்றார்களோ அவர்களிடமிருந்து அவர்களுக்கான தீமைகள் விளங்க ஆரம்பிக்கும். கடும் முயற்சியும் பெரும் முயற்சியும் அதில் ஏற்படக்கூடிய சங்கடங்களையும் அதில் ஏற்படக்கூடிய விரோதங்களையும் மனித இனத்திற்கு விரோதமாக செயல்படக்கூடிய பொய்களையும் அசத்தியங்களையும் கொண்டு மட்டும்தான் இவர்கள் தங்களுடைய வழிமுறையையும் அறிவையும் நம்ப முடியுமே தவிர சத்தியத்தின் அடிப்படையில் உண்மையின் அடிப்படையில் எந்த விதமான அப்படுக்கும் இல்லாமல் நேர்மையான பாதையில் நான் ஒரு காரியத்தை செய்வேன் என்று எவராலும் கூற முடியாது. என் இறைவன் உதவி புரிய வேண்டுமே என்ற அந்த ஒரு எண்ணத்தை சேர்க்காமல் உங்களோடு நீங்கள் சத்தியத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள். அந்த சத்தியம் சத்திய மாநிலங்களிலிருந்து உங்களுக்காக வர இருக்கிறதை தவிர அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது முழுமையாக என்பதை நீங்கள் இப்பொழுது எண்ணத்தில் கொண்டு பெருமை கொள்ள வேண்டும். பெருமை கொள்வதற்கு நமக்கு ஒரு அனுபவமும் தகுதி இல்லை என்பதை இப்பொழுது நாம் அறிகின்றோம். காரணம், நேர்மையான பாதையில் என்னை வாழ முடியாது, பொய்களையும் கடந்து வாழக்கூடிய வாழ்க்கையில்தான் என்னால் சோபிக்க முடியும் என்ற அந்த ஒரு எண்ணத்தை நாம் தெளிவாக கொண்டிருக்கின்றோம். இது சந்தேகமும் இல்லை. நம்முடைய வாழ்க்கை வழிமுறைகளில் இப்பொழுது எடுத்துக்கொண்டால், சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது படிக்க வேண்டும். எதனை படிக்க வேண்டும்? சொல்லிக் கொடுப்பதை படிக்க வேண்டும். சத்தியம் இருக்கின்றது உள்ளத்தில், சொந்த புத்தி தவறக்கூடாது. சத்தியத்தை நாம் நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது தவறான படிப்பாக இருக்கும் பொழுது அதனை நாம் மறந்துவிட வேண்டும், வாழ்க்கை காட்டிக் கொள்ளக்கூடாது. உங்களிடம் இருக்கக்கூடிய இறைவனுக்கும் உங்களுக்கும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாக்குறுதி, நாம் மறந்துவிட்டோம், நினைவுபடுத்திக் கொள்வோம். நம்மில் யாருக்காவது பிறருக்கு ஊழியம் செய்து அடிமையாக இருந்து கூலி வேலை பார்ப்பது உங்களுக்கு மனதுக்கு பொருத்தமாக இருக்குமா? உங்களுடைய குழந்தைகளை கூலி வேலைக்கு நான் அனுப்பப் போகின்றேன் என்று உங்களிடம் கூறப்பட்டார், அனுப்ப வேண்டும் என்று கூறப்பட்டார், உங்களுக்கு மனம் சங்கடப்படுமா சங்கடப்படுமா? நான் ஒரு அடிமையாக என்னுடைய பிற்காலத்தில் வாழப் போகின்றேன், என் வாழ்க்கையை ஆரம்பித்துப் போகின்றேன் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வருமானால் அது உங்களுக்கு நன்மையானதா அல்லது மனதுக்கு பொருந்தாததா? இறைவனிடமிருந்து நமக்காக வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது, நீங்கள் யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது, யாருக்கும் நீங்கள் கூலி வேலை பார்க்கக்கூடாது, யாரொருவரும் உங்களை வேலைக்காரன் என்று கூறக்கூடாது. உங்களுக்கு சன்மானமும் மரியாதையும் சுய கௌரவமும் அளிக்கப்பட்டிருக்கின்றது உங்களுடைய இறைவனால், உங்களுடைய மனதில் அது அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதனை நாம் மறந்துவிட்டோமா அல்லது வேறு வழியில்லை என்று நமக்குரிய வார்த்தையாக ஆக்கிக்கொண்டோமா? படிக்கக்கூடிய படிப்பு எல்கேஜி முதலாக ஆரம்பித்து 22 வருடங்கள் பிறகு வேலை தேடி நாம் அலைந்து பிறருக்கு கீழே வேலை செய்து கொடுக்கக்கூடிய சம்பளத்தை வைத்துக் கொண்டு பற்றாக்குறை வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். கட்டுப்படுத்திக் கொண்டும் சிக்கனப்படுத்திக் கொண்டும் ஒரு சராதரங்களாக ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். கூலி வேலைக்கு நாம் இப்பொழுது தயாராகி கொண்டிருக்கின்றோம் படிப்பின் காரணமாக. இதில் சந்தேகம் இருக்கிறது. படித்துவிட்டு ரோடுகளில் அடைய வேண்டும் வேலைக்காக. இந்த படிப்பை 22 வருடங்கள் படித்து முடித்துவிட்டு ஒரு வேலைக்காரனாக கூலிக்காரனாக செய்வதற்கு, அதுவும் அடைந்து கிடந்து காலில் விழுந்து ஒவ்வொரு இடம் எனக்கு வேலை கொடு என்று கெஞ்சுவதும் அப்ளிகேஷன் போடுவதும் எனக்கு வேலை கிடைத்துவிட வேண்டுமே என்று இப்பொழுது நாம் இறைவனை கேட்கின்றோம். எதற்கு நாம் இறைவனிடம் திரும்புகின்றோம் பாருங்கள். உங்களுக்கு சுய மரியாதையும் சுய கௌரவமும் கண்ணியமும் மிகவும் முக்கியம். அடுத்தவனுக்கு நீங்கள் அடிமைப்பட்டு வாழக்கூடிய கூலி வாழ்க்கை கூடாது என்று இருக்கும் பொழுது, இந்த படிப்பை கொண்டு கூலி வாழ்க்கைக்கு மட்டும்தான் உங்களுக்கு வழிவகுக்கும் என்பது தெரிந்திருந்த பிறகும் நாம் தர்க்கம் செய்கின்றோம், வேறு வழி என்ன என்று. இறைவன் கூறுகின்றான், இதைவிட அநியாயக்காரன் யார் இருக்க முடியும்? தங்களுக்கு தாங்களே கேடுகளை விளைவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பாதையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது, அது உணர்த்தப்படும் பொழுது, இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்ற அந்த ஒரு எண்ணமும் கூட இருக்கும் பொழுது, நான் இறைவனை நம்புகின்றேன் என்ற அந்த வார்த்தையையும் குறிக்கொண்டு அவனுக்கும் உங்களுக்கும் செய்த உடன்படிக்கையை நீங்கள் முறைப்படுகின்றீர்கள். சுயமான கௌரவமும் கண்ணியமும் இறைவன் கொடுத்தது மனிதனை மிக உயரிய அந்தஸ்தில் படைத்த படைப்பினங்களுக்கெல்லாம் உயர்வாக படைப்பினமாக அமைத்திருக்கும் பொழுது, யார் எந்த மனிதனை கேட்டாலும் சரி, படைப்பினங்களிலேயே மிக உயர்ந்த படைப்பினம் எது என்று கேட்டால், மரம் செடி கொடிகள் மிருகங்கள் கால்நடைகள் எல்லாம் இருக்கின்றன, வானங்களும் பொன்னியும் பல இருக்கின்றது, உயர்ந்த படைப்பு எது என்று கேட்டால் மனிதன் என்று கூறக்கூடிய அளவுக்கு சத்தியத்தை ஒவ்வொருடைய இருதயத்திலும் அமைத்திருக்கின்றான். படித்து தெரிந்து கொண்டீர்களா? அல்லது சத்தியம்தான் என்று கூறுகின்றீர்களா? சத்தியத்தை படிக்க முடியாது, உணர முடியும். அந்த உணர்வு ஏற்கனவே நமக்கும் நம்முடைய இறைவனுக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குறுதிகள். நீங்கள் இவ்விதமாகத்தான் படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள், இதற்கு எதிரான கருத்து கிடையாது. இப்பொழுது சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள், மிருகங்கள் கூட மனிதனை போன்றுதான், மிருகங்களும் மனிதர்களும் ஒன்றுதான் என்று சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள். தர்க்கத்தில் ஆரம்பித்திருக்கின்றார்கள், மனிதனை மிருகத்திற்கு இணையாக ஆக்குகின்றார்கள். உங்களுக்கு நாயே என்று கூப்பிட வேண்டுமா, பேயே என்று கூப்பிட வேண்டுமா, பன்றியே என்று கூப்பிட வேண்டுமா, குரங்கே என்று கூப்பிட வேண்டுமா, அல்லது மனிதனே என்று கூப்பிட வேண்டுமா? தெளிவான சிந்தனையில் நாம் இருப்போமேனால் இந்த மனிதர்களுடைய கூக்குறலிலும் அவர்களுடைய அட்டகாசங்களிலும் அவருடைய பரிகாசங்களிலும் அவர்களுடைய வீண் பேச்சுக்களிலும் மிருகத்தனமாக ஆகிவிட்ட இந்த மனிதர்கள் விலங்கினமும் மனிதனும் ஒன்றுதான் என்று கூறுகின்றார். இன்று நாம் தெளிவாக அறிய வேண்டும், மனிதனும் குரங்கும் ஒன்றல்ல, மனிதனும் பன்றியும் ஒன்றல்ல, மனிதனும் நாயும் ஒன்றல்ல. நான் மனிதன் என்ற அந்த உணர்வை கொண்டு வாடும் காலமெல்லாம் யாரெல்லாம் மிருகங்களோடு தொடர்பு கொண்டு மிருகங்களை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு மிருகங்களின் மீது ஆசை காட்டிக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை விட்டு நாம் விலக வேண்டும். இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு வேண்டுமென்றால் சத்தியத்தை கொண்டு நினைவூட்டிவிட்டு பின்னர் யார் அநியாயமாக தர்க்கம் செய்கின்றார்களோ அவர்களுடைய தர்க்கம் அவர்களுடைய வாழ்க்கையில் பயனற்றதாகும். எந்த விதத்தில் பயனற்றது என்றால், நீங்கள் எதை கொண்டு உங்களையே மிருகங்களாக ஆக்கிக்கொண்டீர்களோ இறைவனுடைய அந்த தெளிவான அறிவிப்பை நீங்கள் புறக்கணித்தீர்களோ இந்த புறக்கணிப்பிற்காக வேண்டி நீங்கள் ஒரு மிருகமாக ஆக்கப்பட இருக்கின்றீர்கள். மனித என்ற அந்தத்திலிருந்து விலகுகின்றீர்கள். உங்களுக்கு வேதனைகளும் கஷ்டங்களும் தொடரும். நான் வேதனைக்குள்ளாகி இருக்கிறதற்கு காரணம் மிருகங்களோடு மிருகங்கள் மனிதர்கள் இரண்டு பேரும் ஒன்றுதான் என்று சொல்லக்கூடிய மக்களோடு சகவாசம் வைத்துக் கொண்டிருக்கின்றேன், அவர்களோடு பேச்சுவார்த்தைகள் நடத்திக் கொண்டிருக்கின்றேன், தர்க்கமும் செய்து கொண்டிருக்கின்றேன். இப்போது எனக்கு குழப்பம், மனிதனும் மிருகமும் ஒன்று போல்தானே என்று சொல்லக்கூடிய அளவு. நாளைய விஷயத்தை உங்களுக்காக சிந்திக்க முடியும், மிருகங்கள் சிந்திக்குமா? உங்களுடைய தேவைகளுக்கு மேலாக நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை இறைவன் நிலைப்படுத்துகின்றான். உங்களுக்கு இதற்கு மேலாக ஒரு வாழ்க்கை இருக்கின்றது என்று இப்பொழுதும் மிருகங்களுக்கு அது உண்டா? நன்மையையும் தீமையையும் பிரித்து பார்க்கக்கூடிய சக்தியை அவருக்கு அமைத்திருக்கின்றான். என்னென்றால் நீங்கள் நன்மைகளில் மட்டும்தான் வாழ வேண்டும், தீமைகளில் வாழக்கூடாது என்பதற்காக வேண்டிய கண்ணியத்தையும் கொடுத்திருக்கின்றான், சுயமரியாதையும் கொடுத்திருக்கின்றான். மிருகங்களுக்கு உண்டா? யாரிடமும் கையெண்ட கூடாது என்ற அந்த ஒரு வடிவை உங்களுக்காக அமைத்திருக்கின்றான். நாய்க்கு அப்படிதானா? விரட்டினாலும் நாக்கை தொங்க போட்டுக் கொண்டு போடும், கொடுத்தாலும் நாக்கை தொங்க போடும், வேற எவனாலும் கொடுத்தாலும் நாக்கை தொங்க போடும். நாம் நாய் எனங்களா சொல்கின்றார்கள். நாயும் மனிதனும் ஒன்றுதான். நியாயத்தையும் அநியாயத்தையும் சிந்தித்து பார்க்கக்கூடியது உங்களிடம் இருக்கின்றது. நாய்களுக்கு உண்டா? எந்த ஒரு அடிப்படையிலாவது நீங்களும் நாய்களும் குரங்கும் பன்றியும் யானையும் புலியும் சிங்கமும் ஒன்றா என்று கேட்க, உங்களை விட புலிகளை பாதுகாக்க வேண்டும். புலிகள் குறைந்து கொண்டிருக்கின்றது, வெறும் வருத்தமாக இருக்கின்றது. நீங்கள் சம்பாதித்து உங்களுக்கு அறிவு வைத்து கஞ்சி குடித்துக் கொண்டிருக்கும் பொழுது மிருகங்களுக்கு கறி போட வேண்டும். உங்களுக்கு ஒரு புறா கூட அளவு கூட உங்களுக்கு வீடு கிடையாது. மிருகங்களுக்கு வனவாச ஸ்தலங்கள் வேண்டும், அவ்வளவுக்கும் நீங்கள் போகக்கூடாது. மலைவாசிகளாக உங்களுக்கெல்லாம் வேண்டாம், உங்களுடைய சகவாசமே வேண்டாம் என்று இறைவனால் வாழ்விக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த மக்களே நீங்கள் நிலப்பரப்புகள் வந்துவிடுங்கள், புலிகள் வாழ வேண்டும், நீங்கள் வாழக்கூடாது. எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? உயர்வான தகுதிகளில் நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள் உங்களை என்று இருக்கும் பொழுது நாம் துண்டிக்கொள்வதுடன் இறைவனோடு எனக்கு தொடர்பு இருக்கின்றது என்பதை நான் அறிந்த பிறகும் சத்திய வாக்குகளை ஏற்றுக்கொண்ட பிறகும் அவனுக்கும் எனக்கும் நெருங்கி தொடர்பு இருக்கின்றது, உடன்படிக்கையை நான் மீறக்கூடாது. நான் என்னுடைய உடன்படிக்கையை மீறாத வரையில் சத்தியம் என்னும் நிலை பெற்றிருக்கும். நன்மை தீமைகளை தெளிவாக பிரித்தளிப்பதற்கு காரணம் நீங்கள் நன்மைகளில் வாழ வேண்டும். நியாயம் அநியாயம் என்ற இந்த ஒன்றுகள் இருக்கின்றன, மிருகங்களுக்கு கிடையாது. நீங்கள் அந்த நியாயத்தின்படி வாழ வேண்டும். நியாயத்தை கொண்டு நல்ல வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, கெட்ட வாழ்க்கையிலிருந்து விலகி உயர்வான அந்தஸ்துகளில் மனிதன் என்ற அந்த கண்ணியத்தோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று இறைவன் படைத்திருக்கின்றான். யார் ஒருவருக்கும் சுயமரியாதை வேண்டாம் என்று சொல்ல முடியும் என்று உங்களுக்கும் உங்களுடைய இறைவனுக்கும் இடையே உள்ள உடன்படிக்கையாக நாம் வேறு என்ன வழி என்று தர்க்கம் ஆரம்பிக்கின்றோம். இறைவனை நீங்கள் நம்புபவர்கள் தானே என்று கேட்கிறோம். ஆம் என்று சொல்கிறார்கள். பின்னர் இறைவனால் முடியாதது ஏதும் இருக்கிறதா என்று கேட்கும் பொழுது அதற்கும் இல்லை, இறைவனால் முடியாதது எதுவுமே இல்லை. நீங்கள் இறைவனை நம்பிக்கை கொள்கின்றீர்களா என்ற அடுத்த கேள்விக்கு நாங்கள் நிறைய நம்புகின்றோம், கடவுள் நம்பிக்கை நிறைய இருக்கின்றது. பின்னர் நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்கு இறைவன் பதில் அளிக்க மாட்டானா, சத்தியத்தில் பதிவு செய்ய மாட்டானா, நியாயத்தில் பதிவு செய்ய மாட்டானா, அவனுக்கும் உங்களுக்கும் இடையே ஏற்பட்ட அந்த ஒப்பந்தம் நீங்கள் கண்ணீர்த்தி பாதுகாத்துக்கொள்ள வேண்டும். என் பெயரை கொண்டு கண்ணீர்த்தி அளிப்பவன் அவன்தான், நம்பிக்கை அளிப்பவன் அவன்தான், சத்தியத்தை உங்களுக்கு நிலைநிறுத்துவன் அவன்தான், நியாயத்தை உங்களுக்காக மேலோங்க செய்வன் அவன்தான். இவை அனைத்தையுமே நீங்கள் ஏற்றுக்கொண்ட பின்னர் இறைவனை நீங்கள் நம்புவதன் காரணமாக அவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளில் மீறி விடுவானா என்று உங்களிடம் அடுத்த கேள்வி கேட்கும் பொழுது இப்பொழுது நாம் பின்வாங்கிறோம். நம்பிக்கை கொள்ள வேண்டும் தான், ஆனாலும் என் முயற்சியும் இருக்க வேண்டும் தானே என்று மனிதர்கள் கூறுகின்றார்கள். மனிதர்கள் கூறட்டும், உங்களுடைய உணர்வு சொந்த சிந்தித்து உணரக்கூடிய அந்த சக்தியை உபயோகித்து நீங்கள் கூற வேண்டும். நியாயத்தின் அடிப்படையில் வாழ வேண்டுமா, அநியாயங்களில் வாழ வேண்டுமா, தெளிவாக அறிய வேண்டும். நியாயத்தின் அடிப்படையில் வாழ்ந்தால் உங்களுக்கு நற்கொடி உண்டு, அநியாயங்களின் அடிப்படையில் வாழ்ந்தால் அதனை நீங்கள் சிந்தித்தீர்களே அதற்குரிய கேடுகளும் நிச்சயமாக உங்களை உங்களுடைய பிற்கால வாழ்க்கையில் பிடிக்கே தீரும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். முற்பகல் செய்யும் பிற்பகல் விடையும் அவ்வளவும் சத்திய வாக்குகள் உங்களுக்கு உங்கள் இறைவனுக்கு இடையே ஏற்பட்டுக்கூடிய உடன்படிக்கை. அத்தியாயம் 2:27 வசனம், அவனிடம் செய்து கொண்ட உங்களுடைய உணர்வுக்கு இறைவனான அல்லாஹ்விடம் செய்து கொண்ட உடன்படிக்கையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அந்த உடன்படிக்கையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த உடன்படிக்கை உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது, ஒரு காலம் எனக்கு கண்ணிய குறைவு ஏற்படக்கூடாது என்று கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடிய இறைவன் அல்லாஹ். உங்களுடைய உள் உணர்வின் சத்தியத்தோடும் நியாயத்தோடும் மேலான பாங்குகளோடும் நீங்கள் வாழ வேண்டும். இறைவனுடைய அனுமதி கொண்டு உங்களுக்காக உலகம் மாற்றி அமைக்கப்படும். அங்கு மிருகங்களோ கொசுவோ இருக்காது. உங்களுக்கு விரோதமாக, உங்களை நலனுக்கு விரோதமாக எந்த ஒன்றும் அங்கு இருக்காது. விஷயங்கள் இருக்காது, கொடிய காட்டு விலங்கினங்கள் இருக்காது. அந்த காட்டு விலங்கினங்களுக்காக காடுகளாக அமைத்திருக்கின்றானே அது சோலைவனங்களாக மாறும். பயங்கரமான பாதைகள் எல்லாம், ஒத்திரை பாதைகள் எல்லாம் விசாலமான துறைகளாகவும் உங்களுக்கு அது பிரயாணம் செய்வதற்கு ஏற்ற வகையில் நிழல்களையும் நீருட்டுகளையும் உங்களுக்காக கொடுக்கக்கூடிய அந்த பூமியாக மாறும். எத்தகைய சங்கடங்களும் உங்களுக்கு தீண்டாது. குடிகளுக்கோ யானைகளுக்கோ இடம் கிடையாது, மனிதர்களுக்கு இடம் உண்டு. மனிதன் வானத்தை நோக்குகின்றால் வானத்திலிருந்து எனக்கு பூமியின் மீது அவ்வளவு இறங்க வேண்டும் என்று மனிதனுக்கு தெரியும். வானங்களிலிருந்து இறங்க வேண்டும் என்றால் பூமி இறந்து போகும் என்று. வானங்களின் மீது எனக்கு அதிகாரம் இல்லை, என் கைகளையும் கால்களையும் கொண்டுதான் நான் வாழ வேண்டும் என்று உண்மையானால் கைகள் வானத்தின் அளவு கேட்டார்கள். மேகங்கள் சென்று கொண்டிருக்கின்றன, மேகங்களை பிடித்து பிடித்துவிட முடியாது. எனக்கு தண்ணீர் வேண்டும் என்று நிறுத்திவிட முடியாது. நிறுத்தினாலும் அதற்குரிய அந்த தன்மைகள் மாறி அது நீராக மழையாக ஓட்டினால் தவிர உங்களுக்கு அது கழிவு கிடையாது, விரும்ப முடியும். மழை இல்லையே என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். கொஞ்சம் 4 முன்னாடி தான் வெள்ளக்காடாக இருந்தது சென்னை, இப்பொழுது தண்ணீர் இல்லை. இறைவன் புரிந்தால் நீங்கள் மழையை கொண்டு வருபவர்களும் இல்லை, நீரை நீங்கள் சேகரிப்பவர்களும் இல்லை, இருந்தாலும் நாங்கள் அணை கட்டுகின்றோம் என்று உங்களுடைய பெருமை உங்களுக்கு கூறுகின்றோம். வெள்ளத்திற்கு காரணம் நீங்கள் கட்டிய அணைதான். போதாத அணைகளும் போதாத அறிவும் இதற்கு மேலாக 50,000 மடங்குகள் நீங்கள் பரப்பளவு கொண்ட அணையை கட்டியிருக்க வேண்டும். இப்பொழுது அணையை போன்று நீர் தேக்கம் இருக்காது, நீர் தடுப்புதல் இருக்காது, அணை உடைந்துடுமோ என்ற பயம் இருக்காது. உங்களுடைய அறிவும் அதன் காரணமாக பெருமையும் நாங்கள் மழை நீரை சேகரித்துக் கொண்டுவிடுவோம். எனவே மழை எனக்கு தேவைப்படாது, மழை இல்லை என்றாலும் நாங்கள் வாழ்ந்து விடுவோம். எத்தனை நாளைக்கு? ஒரு வருடம், 2 வருடம், இப்பொழுது 4 மாதங்கள் தான் ஆகிவிட்டது தண்ணீர் இல்லை. தண்ணீர் உங்களுடைய அறிவு உங்களுக்கு வாழ்க்கைக்கு பொருந்தாது, இறைவனுக்கு விரோதமாக. தண்ணீர் என்பது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய அடிப்படை, உயிர் சக்திக்கான அடிப்படை தண்ணீர். அந்த தண்ணீர் இறைவன் படைக்க வேண்டும், நீங்கள் படைக்க முடியாது. அந்த தண்ணீரில் உயிர் வேண்டும், அந்த தண்ணீரில் உணர்வு வேண்டும், அது உங்களுக்கு ஊட்டமாக அமைய வேண்டும். வெறும் தண்ணி காஞ்சி போச்சுன்னு முகத்தில் தெளிக்கிறதோ குளிக்கிறதோ பிடிக்கிறதோ உடம்புல மசாஜ் பண்ணிக்கிறதோ கிடையாது. தண்ணீர் என்பது உணவு, அந்த உணவுக்கு மேலாக உணர்வு, அந்த உணர்வில் உங்களுடைய உயிர் சக்தி. சோர்ந்து போய் உட்கார்ந்து வந்திருக்கின்றேன், கொஞ்சம் முகத்து தண்ணீர் அடித்தவுடன் பழிச்சென்று எனக்கு விழிப்பேற்படுகின்றது, சோம்பல் நீங்கி விடுகின்றது. இப்பொழுது தெளிவாக பார்க்க முடிகின்றது. சோம்பலாக இருக்கும் பொழுது கொஞ்சம் முகத்தை கழுவி கொண்டு வாருங்கள், கைகள் கழுவுங்கள். தண்ணீர் பட்டதும் எப்படி உயிரோட்டம் கிடைக்கிறது என்பதை பாருங்கள். நீங்கள் அந்த உயிரோட்டத்தை பிழைக்கொள்கிறார். தண்ணீர் வானத்திலிருந்து இறங்க வேண்டும், அதில் உங்களுக்கு உயிரோட்டம் இருக்கிறது. தேக்கப்பட்ட தண்ணீர் அடிந்து கொண்டிருக்கின்றது, அந்த தண்ணீரில் உயிரோட்டம் கிடையாது. வீட்டில் ஷவர் வச்சு குடிச்சுட்டுருக்கீங்க, மழை பெய்யுது, எந்த தண்ணி உங்களுக்கு பிடிக்கும்? மழை தண்ணீர், அது உயிரோட்டம் இருக்கிறது. நீங்கள் மலைவாசத்திற்கு செல்கின்றீர்கள், நீர் வெற்றி வீட்டில் குளிப்பீங்களா, நீர் வெற்றி குளிப்பீங்களா? எங்கு உயிர் இருக்கிறது? ஏன் புரியவில்லை? உயிர் வேண்டும் என்றால் தண்ணீரை தேக்கி வைத்துக் கொண்டு அரைகுறையாக மடிந்து விட்ட தண்ணீரை, சாய்ந்து போன தண்ணீரை, அதை கொண்டு நான் வாழ்ந்து கொள்வேன், அதற்கு தேவை கிடையாது. இப்பொழுது எல்லாம் வறண்ட பிறகு இறைவனை என்று திரும்புகின்றீர்கள். இறைவனுக்கும் உங்களுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சாட்சியம் வாக்குறுதி இப்பொழுது மீண்டும் வருகின்றது. எதனை நான் பெருமை கொண்டேனோ, என் அறிவை கொண்டு நீர்த்தேக்கங்களை நான் அமைத்துக் கொள்வேன், அணைகளை கட்டிக் கொள்வேன், எனக்கு அறிவிருக்கின்றது. இப்பொழுது இந்த அணைகளை கட்டியவர்கள் அறிவு கொண்டவர்களா, அறிவு இல்லாதவர்களா? அதன் காரணமாகத்தான் நமக்கு தண்ணீர் கிடைக்கின்றது. அதன் காரணமாகத்தான் நாம் இப்பொழுது வானம் வறண்டுகின்ற நிலையிலும் தண்ணீர் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று கூறக்கூடிய இவர்களுக்கு இன்னும் 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் தண்ணீர் மழை வானை வானத்திலிருந்து மழை வரவில்லை, என்ன செய்வார்கள்? உள்ளட்சம் வேண்டும். என்னுடைய அறிவை உபயோகித்து நான் என் அறிவை கொண்டு வாழ்கின்றேன், எனக்கு டெக்னாலஜி இருக்கிறது, சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கிறது, நாங்கள் தான் படித்தவர்கள், இறைவனையும் மிஞ்சிவிடுவோம் என்ற அந்த எண்ணம் இருக்கும் பொழுது இறைவனுடைய வாக்கு உங்கள் மீது நிறைவேறுகின்றது, தண்ணீர் கிடையாது. எந்த தண்ணீரை குடித்துக் கொண்டிருக்கின்றீர்களோ அதில் உயிரோட்டமும் கிடையாது, உங்களுக்கு தண்ணீர் கூட அலர்ஜியாகிடும். அந்த தண்ணீரை நீங்கள் குடித்தாலும் குடித்தாலும் உங்களுடைய நோய்கள் தீராது. ஆனால் அந்த தண்ணீர் உயிரோட்டம் மிக்கது. அந்த தண்ணீரை நீ குடித்தாலும் சரி குடித்தாலும் சரி அந்த உயிரோட்டம் உங்களுக்கு கிடையாது என்பதனுடைய அறிகுறி. உங்களுடைய நோய்களிலிருந்து நீங்கள் விடுதலை பெற முடியாது. தண்ணீர், உணவு, இந்த இரண்டில் எளிதில் ஜீரணிக்கக்கூடியது தண்ணீர். அந்த தண்ணீர் உடலில் பட்டாலே நமக்கு அவ்வளவு புத்துணர்ச்சி கிளம்பும். ஒரு மயக்கம் போட்டு விழுந்துவிட்டால் உயிரே போய்விட்டது என்று பார்த்தீர்கள், தண்ணீர் தெளித்தவுடன் அந்த மயக்கம் தீரும். அவ்வளவு உயிர் சக்தி மிக்க அந்த தண்ணீர். புதிதாக படைக்கப்பட்டு இறங்க வேண்டுமா? சேர்த்து வைத்து சாய்ந்து போய் கொண்டு உள்ளுக்குள் இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தண்ணீர், செத்துவிட்ட தண்ணீரை நாம் குடித்துக் கொண்டிருக்கின்றோம். டேம் கட்டியதன் காரணமாக இறைவன் மழையை நிறுத்திவிட்டான், இது உண்மையா அல்லது ஏதோ பேச்சுக்கு பேசுவது போன்று தெரிகின்றது? நாளைக்கு மழை வரவில்லை என்றால் இந்த தண்ணீர் வற்றி போகும் என்பது தெரியுமா தெரியாத? அந்த நாள் வருவதற்கு முன்பாக நாம் பெருமை கொள்ள வேண்டாம், இறைவன் மழையை நிறுத்திவிட்டால் என்ன கதியாவது என்று அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு பயம் இருக்கிறதா? இல்லை. நிச்சயமாக நம்முடைய அறிவு இறைவனுக்கும் மேலாக பெருமை கொள்ள செய்தல் காரணமாக இறைவனுக்கும் உங்களுக்கும் இடையே நிகழக்கூடிய, உங்களுக்கு அறிவிப்பதற்காக உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய அந்த வம்சங்களுக்கு பெண் தொண்டர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகும் பாடமாக அமைப்பதற்காக வேண்டி மழையும் நிற்கிறது. ஒரு நாள் மழை பெய்கிறது, வெள்ளம் வருகின்றது, அங்கும் அடிவுதான். டேம் கட்டி வச்சிருக்க நாங்கள் சேர்த்து வச்சுக்கோ சொல்லிங்களே, வெள்ளம் வந்துவிட்டால் அதை தடுப்பதற்கு உங்களிடம் அறிவிக்கிறது. மனிதர்களுடைய அறிவு மிக கெட்டது, இறைவனுக்கு விரோதமானதன் காரணமாக. கடவுளே என்று திரும்பக்கூடிய அந்த நாளில் இந்த மூன்று கூட்டங்களும் கூட்டு பிரார்த்தனை மேற்கொள்ளும். தண்ணி கொடு, கேட்கமா கேட்காதா? இந்துக்கள் தனியாக, முஸ்லீம்கள் தனியாக, குற்ற பிரார்த்தனைகள் கிறிஸ்தவர்கள் தனியாக. அப்போ கூட ஒன்று சேர மாட்டாங்க. அது இந்து தண்ணீர், இந்து மட, முஸ்லீம் மட, கிறிஸ்தவ மடம் பேரு. இப்படிப்பட்ட காட்டு கூட்டங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று நாம் அறிய வேண்டும். நீங்கள் தனி மனிதனாக ஆகிவிடுவானால், நான் முஸ்லீமும் அல்ல, கிறிஸ்தவனும் அல்ல, இந்துவும் அல்ல, மனிதன், உயர்வாக படைக்கப்பட்ட அந்த மனிதன் என்ற ஒரு எண்ணம் இருக்குமானால், உங்களுக்கும் உங்களுடைய இருவருக்கும் இடையே நேரடியான தொடர்புக்கு உங்கள் ஒருவருக்காக வேண்டி கோடிக்கணக்கான மக்கள் வாழக்கூடிய ஒரு பிரதேசத்தில் வறண்டு கிடக்கூடிய பூமியின் மழை பெய்யும். அது இந்து மலையா, முஸ்லீம் மலையா, கிறிஸ்தவ மலையா, மனிதன் அவ்வளவு பேருக்கும் முடியுதா? மனிதன் அவ்வளவு பேருக்கும் முடியும். நீங்கள் இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் முறையில் நீங்கள் இறைவனுக்கு உகந்தவர்கள் இல்லை. அவன் கிறிஸ்தவ மனிதன், முஸ்லீம் மனிதன், இந்து குழந்தை என்று உங்களை படைக்கவில்லை, மனிதனாக படைத்தான். அவனுடைய சான்றுகளோடும், அவனுடைய அச்சாட்சிகளோடும், அவனுடைய உறுப்பிரமாணங்களைக் கொண்டும், வாக்குறுதிகளைக் கொண்டு முதல் மூச்சாக உங்களுக்கு உயிர் மூச்சாக அமைத்தான். அதிலிருந்து நீங்கள் உங்களுடைய உயிர் மூச்சை பெற்று வாழ்க்கையை ஆரம்பிக்கிறீர்கள். 100 ஆண்டுகள் வரை நமக்கு நோய்கள் வந்திருக்கின்றது. அது என்னுடைய வாழ்க்கை தவணையை குறைக்கும், அல்லது என்னுடைய வாழ்க்கையை தொடர்த்துக்கு பதிலாக வேதனைகளில் என்னுடைய வாழ்க்கை தோணி முடியும் வரையில் என்னை அமைத்துவிடும் என்று அந்த பயமும் இருக்கின்றது. டாக்டர்கள் உங்களுக்கு உதவ மாட்டார்கள், மாறாக உங்களுடைய உயிர்களை அவர்கள் வேதனை செய்வார்கள். அந்த வேதனையின் காரணமாக உங்களுக்காக வாக்களிக்கப்பட்ட அந்த நாள் வரும் வரையில் நீங்கள் வேதனையில் வாழ வேண்டும். இருந்த போதிலும் ரத்தத்தை ஆரம்பிக்கின்றோம். நாம் எல்லாம் படித்தவர்களாக இருக்கின்றோம். இந்த காலத்தில் நீங்கள் டாக்டர்களை நம்புவாமல் நீங்கள் கடவுளை நம்புவதாக. யார் கூறுகின்றார்களோ அவர்கள் தெய்வ வழிபாடு பண்ணி கொண்டிருப்பவர்கள் தான். அந்த ஆஸ்பத்திரிகளில் வாசலில் பிள்ளையாரை வைத்திருப்பார்கள். அவர்களுடைய கன்சல்டேஷன் கூட பின்னால படங்கள் இருக்கும். இந்த காலத்து கடவுளில் நம்பலாமல் கேட்போம். எப்பேற்பட்ட முற்கத்தனமான முரண்பாடு என்று இந்த மனிதர்களை உள்ளொன்றும் புறமொன்றுமாக வாழக்கூடிய இந்த மனிதர்களை சிந்தனை என்ற ஒன்று இல்லாமல் கடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உணர்வில்லாத இந்த மனிதர்கள் படித்தவர்கள் என்ற கோர்வையில் பெருமை சென்றவர்களாக வாழ்வதன் காரணமாக நாங்கள் இறைவனை மிஞ்சிவிடுவோம். நீங்கள் உங்களுடைய பாவங்களின் காரணமாக சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு ஒரு வேதனைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றீர்கள். நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும், ஒவ்வொரு கஷ்டத்திலும், ஒவ்வொரு நோயின் போதும் உங்களுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றும் ஒன்றுக்கு மேல் ஒன்று அந்த வேதனைகளை தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கின்றன என்பதை நாம் அறியாதவர்களாக. நிச்சயமாக நம்முடைய வேதனைகள் இப்பொழுது தீவிரப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் இப்பொழுது பயப்பட வேண்டும். அத்தியாயம் 18:58. உங்களுடைய நிராகரிப்பின் காரணமாக உங்களுடைய வேதனைகளை இறைவன் தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கின்றான். அந்த உண்மையை நாம் இப்பொழுது எனக்கும் என் இறைவனுக்கும் இடையே நிகழ்ந்த ஒரு வாக்குறுதியாக கருத வேண்டும். அந்த வாக்குறுதி எனக்காக நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் நன்றுணர்வு பெறும் பொருட்கள்தான் உங்களை வேதனை செய்ய வேண்டும் என்பது இறைவனுடைய நோக்கமல்ல. ஒருவருக்கு 60 வயது, ஒருவருக்கு 70 வயது, ஒருவருக்கு 80 வயது என்று அவருடைய காலம் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கான காலத்தோனை ஏற்படுத்தியிருக்கின்றான். அதற்குள் நீங்கள் திரும்பிவிடுங்கள் என்பதற்காக உங்களுக்கு வேதனைகளுக்கு மேல் வேதனை அளித்துக் கொண்டிருக்கின்றான். இன்னமும் உங்களுடைய காலம் நெருங்கவில்லை. அந்த காலத்திற்கு முன்பாக உங்களுடைய எண்ணத்தில் சுகமாக வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது. டாக்டர்களுடைய முயற்சி அவ்வளவும் வீணானது, பொய்யானது என்பது தெரிந்த பின்னரும் இப்பொழுதும் நான் இறைவனை மறுத்து மனிதர்களுடைய கூட்டங்களோடு சேர்ந்து கொண்டு இன்னமும் மருந்துகளை சாப்பிடுகின்றேன். நீங்கள் சாகும் வரையில் நீங்கள் மருந்துகளை சாப்பிட வேண்டும் என்று டாக்டர் சொல்கின்றார்கள். அதாவது இந்த மருந்துகள் நாங்கள் உங்களை சாகரிக்கும் வரையில் இந்த மருந்தை சாப்பிடுங்கள் என்று அதனையும் ஏற்றுக்கொண்டிருக்கோம். ஆனால் நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பது இந்த மருந்துகள் என்னை சாகும் வரையில் வாழ வைக்கும் என்று. வேதனைகளோடும் நோய்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? இது உங்களுக்கு இறைவன் அனுமதித்தானா? அப்படி என்றால் நீங்கள் வேதனைகளோடு தான் நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று உண்மையானால் நீங்கள் எல்லாம் இந்து முஸ்லிம் கடவுள்களை நம்பக்கூடியவர்களாக இருக்கிற நிலையில் இறைவன் விதித்தது நடக்கும் என்று ஏன் தெரியவில்லை? அப்படி இறைவன் விதித்திருந்தால் உங்களுடைய மனதில் சுகமாக வேண்டும் என்று கடைசி மூச்சியிடம் உங்களுக்கு இருக்கின்றது சுகமாக வேண்டும் என்று அதை கூறிக்கொண்டிருப்பது யார்? மனதில் அவ்வளவு பேர முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். உங்களை யாரெல்லாம் மருத்துவமனைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் கூட்டிச் சென்று இந்த கதிக்கு ஆளாக்கினார்களோ அவர்களும் நம்பிக்கை அடைந்து விட்டார்கள். ஆனாலும் உங்களுக்கு கிடைத்துவிட மாட்டானா என்ற இப்பொழுது அந்த நற்பாசை இருக்கின்றது. இறுதி மூச்சு வரையில் நீங்கள் பிழைக்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்களை தவிர நான் பிழைப்பது முக்கியமல்ல, சுகமான எந்த அமைப்பில் என்னை படைத்தாயோ அந்த அமைப்பை கொண்டு நான் உங்களிடம் திரும்ப வேண்டும் என்ற அந்த உறுதிமொழியை வாங்கியிருக்கின்றான். அந்த உறுதிமொழியை கூட நாம் இறக்கும் தருவாயிலும் கேட்பதில்லை. என் இறைவனே, இது நீ என்னை கைப்பற்ற வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. இந்த நாளில் நான் எதை கொண்டு அனுப்பப்பட்டேனோ அதை இழந்தவனாக, நட்பை இழந்தவனாக, நம்பிக்கை விட்டவனாக, இனி எனக்கு அதோ கதிதான் என்ற அந்த எனக்கு எண்ணத்தை கொண்டு நான் இந்த உலகத்தில் மறந்து விடுவேனோ என்று பயப்படுகின்றேன். எனக்கு துக்ககரமான மறுமை, நரக வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று நான் நம்புகின்றேன். நீ என்னை எதை கொண்டு அனுப்பினாயோ அந்த நிம்மதியையும் அமைதியையும் அந்த வாக்குறுதியையும் முழுமையாக நிறைவேற்றிய நிலையில் உன் பொருத்தத்திற்கு நான் வாழ்ந்த அந்த அமைப்பை கொண்டும் மன்னிப்பை கொண்டும் என்னை நீ கைப்பற்றிக் கொள்வாயாக என்று அப்பொழுது கேட்டிருந்தால் அந்த வாழ்க்கை மீண்டும் உங்களுக்காக வந்திருக்கும். ஆனால் நான் உயிர் பிழைக்க வேண்டும், குழப்பு நடத்தும், மீண்டும் அதே கெட்ட குழப்புகள், அநியாயத்திலும் அக்கிரமத்திலும் ஆசையிலும் நயவஞ்சகத்திலும் துரோகத்திலும் பகைமையிலும் துரோகத்திலும் வாழ வேண்டும், பிழைக்க வேண்டும், வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் வேண்டும். வாழ்க்கை என்பது நீ எதில் அமைத்தாயோ அந்த நியாய உணர்வுகளோடு வாழ வேண்டும், சத்தியத்தோடு வாழ வேண்டும். அதை கொண்டே நான் பிழைக்கப்பட்டேன், அதை கொண்டே நான் உடம்பு திரும்ப வேண்டும், அந்த அமானதத்தை நான் உடம்பு சேர்த்துக்க வேண்டும் இறைவனே என்று நீங்கள் விரும்ப வேண்டும். ஆனால் அதற்கு இவர்கள் இதற்கு மறைத்தார்கள். அதை கொண்டு வந்தால் இழப்பதற்கு சுகத்தை கொண்டு வந்தன இழந்துட்டு தெரியல. நியாயத்தையும் அநியாயத்தையும் பிரித்து பாகுபாடுபடுத்தி பார்க்கக்கூடிய அந்த உள்ளத்தை கொடுத்தான இறைவன் அந்த வாக்குறுதியை கொண்டு வந்தேன். அந்த வாக்குறுதிக்கு உண்மையாக நான் திரும்பச் செல்ல வேண்டும் என்று அந்த உணர்வில்லை. எதை கொண்டு வந்தால் இழப்பதற்கு என்று போய் கொண்டிருக்கின்றோம் என்ற தர்க்கம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக இந்த தர்க்கம் வந்து நான் பயனற்றவுடைய வாழ்க்கைக்கு பயணிக்கும். இறைவனுடைய வாக்குறுதிகள் தான் இப்பொழுதும் நீங்கள் சத்தியத்தை எழுதி கொண்டிருக்கின்றீர்கள். அந்த சத்தியமானது மீண்டும் 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 உங்களுக்காக பிழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அத்தியாயம் 2:27. நீங்கள் உங்களுடைய கண்ணியத்திற்கு உரிய அந்த இறைவனை மனதில் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள். பள்ளி வாசல்களில் கூறக்கூடிய அல்லாஹ் இல்லை, உங்களுடைய உள்ளத்திற்கு, உங்களுடைய கண்ணியத்திற்கு, உங்களுடைய சிரத்திற்கு, உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்களுடைய மேன்மைக்கு, உங்களுடைய வானங்களையும் பூமியையும் மிஞ்சக்கூடிய அந்த தன்மையை படைத்திருக்கூடிய அந்த இறைவனுக்கு நீங்கள் அடிப்படையில் அந்த ஒருவன் மட்டும்தான். உணர்வின் அடிப்படையில் உணர்வுகளுக்கான இறைவன். இதை விட்டு வெளியேறி நீங்கள் செல்கின்றீர்கள் ஊர் மக்களை பின்பற்றி கோயில்களுக்கும் மசூதிகளுக்கும் சர்ச்சைகளுக்கும் என்று. தெளிவாக தெரியும் உங்களுக்கு வாக்குறுதிகள் இப்பொழுதும் உங்கள் மனதில் இருக்கின்றது. உள்ளத்தின் இறைவனாகிய அல்லாஹ் இறைவன் உங்களுடைய உள்ளத்தை கவனிப்பானா அல்லது நீங்கள் எந்த கட்டிடங்களுக்குள் இருக்கிறீர்கள் என்பதை கவனிப்பானா? அவனுக்கு எது முக்கியம்? தெய்வத்திற்கு, ஆண்டவனுக்கு, இறைவனுக்கு உங்களுடைய உள்ளத்தை அவன் பார்ப்பானா அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய உங்களுடைய தோற்றத்தையும் உங்களுடைய இடத்தையும் நீங்கள் நடித்து காட்டக்கூடிய சில சடங்கு அடிப்படையிலான உங்களுடைய வணக்க வழிபாட்டு முறைகளையும் கவனிப்பானா? எதை பார்ப்பான்? உள்ளத்தை கவனிப்போன் என்று தெரிகின்றது. இந்த வாக்குறுதியும் இப்பொழுது உங்களிடம் இருக்கின்றது, தெளிவாக இருக்கின்றது. என் இறைவன் என் உள்ளத்தை கவனிக்கின்றான். உள்ளத்தில் நான் என் இறைவனுக்கு தூய்மையாக இல்லாத நிலையில், தூய்மையாக ஆகும் வரையில் ஒருபோதும் என் இறைவனுக்கும் எனக்கும் இடையே சமரசம் ஏற்படாது, எனக்கு சாந்தி கிடையாது. எப்பொழுது உங்களுடைய உள்ளத்தில் சாந்தமும் சமாதானமும் இல்லையோ அந்த நொடிப்பொழுதிலிருந்து இன்னொரு வேதனை ஆரம்பமாகின்றது. உங்களுடைய உடலிலும் உங்களை சுற்றிலும் சூழ்நிலைகளிலும் உங்களுடைய மக்களிலும் உங்களுடைய குடும்பத்திலும் சண்டை சச்சரவுகள் நிம்மதியின்மை அவ்வளவும் ஏற்படும். இப்பொழுது யாரை விளைவைத்து விட்டான் என்று கூறுவீர்கள். என்ன ஆச்சு உங்களுடைய சயின்ஸ் உங்களுடைய படிப்புக்கும் புத்தி பேசப்பட்டு அப்பொழுது கூட என் நிறைவுநிலை தட்டுக்கின்றான் என்று வராது. யாரை விளைவைத்து விட்டான் அந்த வினை கெட்டது செய்து விட்டான். இப்பொழுது அடுத்த வாக்குறுதி உங்களுடைய மனதில் இருக்க வேண்டும். நன்மைக்கும் தீமைக்கும் இடையே எது வாழ்வடிக்கும், எது தானே தடை தோன்றும், எது அழியும்? நன்மைக்கும் தீமைக்கும் இடையே நன்மை தடைக்கும், தீமை அழியும். பொய்யுக்கும் உண்மைக்கும் இடையே பொய் நிலைத்திருக்கும் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். அதை கொண்டுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பொய் இல்லாமல் வாழ முடியாது என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். அது தக்கமும் செய்கின்றீர்கள். ஆனால் இறுதியாக உண்மை நிலைத்திருக்கும் போது உங்களுடைய பொய்களோடு நாமும் சேர்ந்து அடியக்கூடிய அந்த தன்மை, அந்த அடிப்படை அந்த தன்மை என்பது உங்களுடைய உயிரோட்டம் குறைந்து நோய்வாய்ப்பட்டு நீங்கள் என்று இருக்கக்கூடிய இந்த நிலையில் உங்களுடைய நிலைமை இன்னமும் மோசமாகும். ஏனென்றால் இதே முயற்சியை நாம் கைவிடப் போவதில்லை. கடைசி வரை தெளிவாக தெரிந்திருந்தாலும் குழப்பங்களை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறுதி வரை உங்களுடைய வாக்குறுதிகளோடு உங்களை நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு முறையும் நாம் வாக்குறுதியை துண்டு கொள்கின்றோம். அத்தியாயம் 2:27, நீங்கள் உங்களுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுங்கள், அதனை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், அந்த வாக்குறுதிகளை உங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள், உங்களை இறைவனோடு இணைத்துக் கொள்ளுங்கள். இறைவன் ஒருவன் தான் நன்மைகளுக்கு பொறுப்பேற்றுக் கொள்பவர். ஆனால் துண்டித்துவிட்டு தர்க்கத்தில் ஈடுபட்டு நாம் இன்று உண்மையை பரிகாசம் செய்பவர்களாகவும் நேர்மையில் வாழ்பவர்களை இன்னும் இழிவுபடுத்துபவர்களாகவும் அவர்களை வாழ விடமாட்டேன் என்று சூழலைப்பவர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட கூட்டத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் உங்களுடைய மனிதர்களை இனம் காண வேண்டும். முதலில் அவர்கள் மிருகங்களை நேசிப்பவர்களா மனிதர்களை நேசிப்பவர்களா என்பது தெரியவில்லை. மிருகங்களுக்கு ஃப்ரீ உணவு, உங்களுக்கு காசு கொடுத்தா தான் உணவு. மிருகங்களுக்கு மலைவாசத்தில் அவ்வளவும் ஃப்ரீ, உங்களுக்கு ஒவ்வொரு அதிகம் ஸ்கொயர் ஃபீட்டிலும் காசு. எப்படிப்பட்ட ஒரு கூட்டமைப்பில் ஒரு அரசாங்கத்தை நாம் ஏற்படுத்தியிருக்கின்றோம். அது மெஜாரிட்டி மக்கள், மைனாரிட்டி மக்கள் சத்தியத்தை உணர்ந்த பிறகும் வேறு வழியில்லையே என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று அந்த அங்கலாய்ப்பு கூட உங்களுடைய இறைவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். உங்களுக்காக வானங்களையும் பூமியையும் நான் அமைத்தேன், உங்களுக்காக வானங்களையும் பூமியையும் நான் அமைத்தேன், உயிரிட்டோராக இருந்த உங்களுக்கு நான் உயிரிட்டினேன், இப்பொழுதும் நிலாதவர்களாக திக்கற்றவர்களாக இருக்கும் நிலையில் நான் உங்களுக்கு உயிரூட்டுகின்றேன், புதிய உயிர்ப்பத்தை கொடுக்கின்றேன், நான் இருக்கின்றேன், கவலை வேண்டாம். மனிதனுடைய ஒவ்வொரு அறிவும் மருத்துவ அறிவு, டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், சயின்டிபிக் இம்ப்ரூவ்மெண்ட் ஒவ்வொன்றுமே ஒரு காலம் இறைவனுடைய ஒரு வேதனைக்கு ஈடுபடுத்த முடியாது. ஒரு சாதாரணமாக பசியை நீக்கிவிட்டால் யாராலும் பசியை கொண்டு வர முடியாது. அப்படிப்பட்ட மாபெரும் ஆற்றல் அவனை அறிவதற்குரிய தகுதி உங்களுடைய உள்ளத்தில் அமைத்திருக்கின்றான். என் பக்கம் திரும்புங்கள். அப்படியானால் நீங்கள் ஒட்டுமொத்தமாக கூட்டாக திரும்ப முடியாது. தனித்தனிய முறையே அவரவருடைய சோதனைகளிலிருந்து நீங்கள் வெற்றி பெறுவதற்காக வேண்டி இறைவன் பக்கம் திரும்புங்கள். உங்களுடைய இறைவனாகிய நான் உங்களோடு காத்துக் கொண்டிருக்கின்றேன், என்னுடைய வாக்குறுதியை நான் நிறைவேற்றுவேன், நீங்கள் உங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். இரண்டு பேருமே வாக்குறுதி செய்து கொண்டிருக்கின்றோம். An agreement contract has been made and affirmed for sure that I will abide by my promise. I am God says, I am truthful to my words. நாம் இப்பொழுது இறைவனை கண்ணியப்படுத்த வேண்டிய முறைப்படி கண்ணியப்படுத்த வேண்டியதாக இருக்கின்றோம். இறைவன் உங்களுக்கு அறிவிக்கின்றான், நீங்கள் என் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள், நான் உங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுகின்றேன். அத்தியாயம் 2:40, நீங்கள் என்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள், என்னுடைய அற்புதங்களை நினைவு கொள்ளுங்கள், வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். என்னுடைய அற்புதங்கள் என்ன? சிந்தித்து உணர்ந்து தெளிவுபடக்கூடிய அந்த அருள் உங்களிடம் இருக்கின்றது. சிந்திப்போருக்கு என்னுடைய அருளை நான் இன்னும் உறுதிப்படுத்துகின்றேன். மனிதர்களுடைய போக்குகள் அவர்களை ஒருபோதும் என் அருளிலிருந்து விளக்கிவிடாது. எந்த அளவுக்கு நான் சத்தியத்தை நம்பித்துக் கொண்டிருக்கின்றேனோ அது அருள். எந்த அளவுக்கு நான் பொருள்களை மனிதர்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றேனோ அது போன்ற அடிப்படையில் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையின் போக்குக்கு மாறிவிட்டது. வாழ்க்கையின் போக்கு மனிதர்களுடைய போக்கு. என்னுடைய வாக்கு உறுதியாக இரண்டம் இருப்பதற்கு பதிலாக சரிந்து விட்டது. மனிதர்களின் பக்கம் எந்த ஒரு மனிதனும் அருளை கொண்டு பேச வேண்டுமே தவிர பொருளை கொண்டு பேசும் பொழுது அவர்கள் தங்களுடைய நிலையை இழந்து விட்டார்கள். உங்களுடைய மனதிற்கு பேச வேண்டுமே தவிர பொருள் அடிப்படையை கொண்டு ஆசை காட்டி அந்த பொருளின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையை நான் மாற்றக்கூடாது. அப்படி மாற்றுவனையானால் நான் பொருளாளரை நேசிக்கின்றேன். உங்களுடைய பேங்க், உங்களுடைய மக்கள், உங்களுடைய யார் பணக்காரங்க, யார் ஆடம்பரத்திற்காங்களோ அவங்க தான் உங்களுடைய ரோல் மாடலாக இருப்பாங்க தவிர இறைவன் உங்களுடைய இறைவனாக, தெய்வனாக, பாதுகாப்பவனாக, வழியமைத்து போனாக, உணவளி போனாக, உங்களுடைய பரிசுத்திற்கு பொறுப்பேற்று போனாக, வாழ்க்கை ஒட்டுமொத்தத்திற்கும் தன்னை உங்களுடைய நேசிக்கின்றனாக ஒருபோதும் நீங்கள் காண மாட்டீர்கள். உங்களுடைய எண்ணம் இறைவனிடம் நினைத்திருக்க வேண்டும். அவருடைய அருட்கொடைகள் இப்பொழுது நீங்கள் சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்களே. இன்பத்தோடு சுகமும் துன்பத்தோடு வேதனைகளும், மனதின் துன்பத்தோடு உடலின் வேதனைகளும், மனதின் சுகத்தோடு உடலின் இனிமையும் இரண்டையும் நீங்கள் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். துன்பமும் இன்பமும் கடந்துவிட்டது. இப்பொழுது அந்த இரண்டையும் பாகுபடுத்தி பாருங்கள். துன்பத்தை நீங்கள் உங்கள் கைகளால் விலைக்கு வாங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். அதற்கு முன்பாக ஒரு துன்பம் ஏற்படுவதற்கு முன்பாக சுகமாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். அந்த சுகத்தை அளித்தது யார்? அந்த சுகத்திலிருந்து ஒரு துன்பம் மாறி இருக்கின்றது. உங்கள் கண் முன்பாகவே லேசான துன்பமாக மாறி பிறகு படிப்படியாக அந்த துன்பம் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகள் கடுமையாக இருக்கின்றன. இப்பொழுது கடுமையான துன்பத்தில் நீங்கள் ஆகிக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய முயற்சி இறுதியாக நான் இறந்து விடுவேன் என்ற அந்த அடிப்படையை கொண்டு வந்து அவ்வளவையும் நீங்கள் இழந்து விட்டீர்கள். இறைவன் நீங்கள் உயிர் வாழ வேண்டும் என்ற அனுமதியை கொண்டு என்று கூறக்கூடிய அந்த ஒரு சப்தத்தை, அந்த ஒரு உணர்வை நாம் இழக்கின்றோம். இறைவனுக்கும் நமக்கும் இடையே தொடர்பு நீங்கள் இப்பொழுது நான் மறக்கும் பொழுது எனக்கு துர்மரணம் என்பதையும் நான் அறிய வேண்டும். டாக்டர்கள் கைகளில் சிக்கி சீரழிந்து இறைவனை மறந்து பரிகாசம் கொண்டு இறைவனை நான் புறக்கணித்து என் இரு கரங்களாலும் நான் செய்த அந்த ஒரு கேட்டை விலைக்கு வாங்கிக் கொண்டேன். பிறகு நான் நல்லதுதானே செய்தேன், முயற்சிதானே செய்தேன், எனக்கு ஏன் இந்த நிலை என்று நீங்கள் தவறிய பாதையையும் அவர்ந்துவிட்டீர்கள். இனி நேர்வழி பெறுவதற்கு சக்தி இல்லை. அங்கேயே நீங்கள் வாழ்ந்து அங்கேயே மரணித்து வேதனைகளோடும் அதன் பின்னரும் 2 நாட்கள் 3 நாட்கள் என்று உங்களை வைத்து அனுப்புவார்கள். இறந்த பின்னர் உங்களிடமிருந்து பணம் என்ற ஒன்றை தவிர அவர்கள் வேறு எதிர்பார்க்கவில்லை. பொருள் அருளாளனிடமிருந்து உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த துன்பத்துக்கு முன்பாக இருந்த அந்த நிறைவான சுகம் மனதிற்கும் சுகமாக இருந்தது. இப்பொழுது மனதிற்கும் வேதனை, உடலுக்கும் கஷ்டம், பொருளிலும் நஷ்டம் அவ்வளவும் என்னை விட்டு நீங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் நம்பிக்கை இல்லை. நான் மீண்டும் பிழைப்பேனா, மீண்டும் வாழ்வேனா, மீண்டும் என்னுடைய தகுதிகளில் நான் அமைவேனா, என் இறைவனிடமிருந்து எதனை கொண்டு வந்தேனோ அந்த சத்தியத்தை நான் நிலைப்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு பாக்கியம் கிடைக்குமா என்பதுதான் உங்களுடைய உள்ளட்சமாக இருக்க வேண்டும். எதனை கொண்டு வந்தீர்கள் இழப்பதற்கு? இறைவனிடமிருந்து அனைத்து பாக்கியங்களையும் பேரற்பலையில் கொண்டு வந்தீர்கள், வாழ ஆரம்பித்தீர்கள். உங்களுடைய இறை மறுப்பின் காரணமாகவும் இறைவனை நீங்கள் துச்சியமாக மறுத்ததன் காரணமாகவும் அவ்வாறு இல்லை, நாங்கள் முடிந்தால் எங்களுடைய இறைவனை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்று இந்துக்களாகவும் முஸ்லீம்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் மனித இனத்தை பிரித்தவர்கள் இந்த பூசாரிகள். நான் உங்கள் கடவுளை காட்டுகின்றேன். நிச்சயமாக உங்களுக்கு கடவுள் தேவையில்லை, நிச்சயமாக உங்களுக்கு அல்லாஹ் தேவையில்லை. அவனிடமிருந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவை. அவனிடமிருந்து உள்ள ஒரு வாக்கு உங்களுக்கு தேவை. அந்த வாக்கும் உறுதியோடு அந்த வாக்கை நிறைவேற்றுவதாக நீங்கள் வாடுங்கள். ஆள் எங்கன்னு கேட்டாருங்க, நிச்சயமாக கிடைக்காது. அவன் படைப்பார்கள். நீங்கள் படைக்கப்பட்டிருப்பது உறுதி. நீங்கள் உங்களை படைத்துக் கொள்ளவில்லை, அப்படி என்றால் அவன் இருக்கின்றான் என்று பொருள். சிந்தனையோடு உங்களுடைய ஞானங்களோடு அவனை அறியுங்கள். ஆளை பார்க்கணும்னு நினைக்காதீங்க. ஒருபோதும் பார்க்க முடியாது. உங்களுக்கு பெரியவர்கள் ஆசீர்வாதம் செய்தால் அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டதை விட நீங்கள் கூட வந்துட்டு ஆளையும் குடிப்போம். நீர்தான் நடந்துகள் ஆசீர்வாதங்கள். ஒரு சாதாரண மனிதர்களுக்குள்ளேயே ஆசீர்வாதம் பண்ணா போதும், அது கொண்டு வாழ்ந்து சொல்லும் பொழுது ஆள் தேவையில்லை. எங்கிருந்தாலும் சரி நல்லா இருக்கட்டும், இவங்க ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் பண்றதும் அவங்களும் நல்லா இருக்கணும்னு சொன்னாங்களே, அது எனக்கு போதும், இந்த நம்பிக்கை எனக்கு போதும் வாழ்றதும். இந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் அந்த வாக்குறுதிகளை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கும் இடத்துக்குள்ளேயே என்ன வாக்குறுதி ஏற்பட்டதோ அந்த வாக்குறுதிகளை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கின்றது. இறைவனும் சேர்ந்து கொண்டு செய்து கொண்டு அந்த வாக்குறுதியை முடித்துவிட வேண்டாம். ஒருபோதும் சத்தியத்திலிருந்து நீங்கள் விலக வேண்டாம், புறக்கணிக்க வேண்டாம், தர்க்கம் செய்ய வேண்டாம், அதை அலட்சியப்படுத்த வேண்டாம், பரிகசிக்க வேண்டாம். இவ்வளவை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இதன் காரணமாக நமக்கு என்று வேதனைகள், தொடர்ச்சியான வேதனைகள். இறைவனுக்கு நிகராக எந்த சக்தியும் இல்லை என்பது தெரியும், அவனுக்கு நிகராக படைப்பவன் இல்லை என்பதும் தெரியும். படைப்பவன் படைத்த பிறகு அடித்துக் கொண்டிருக்கின்றான் உங்களை. இறுதியாக நீங்கள் அடிவதற்கு முன்பாக இறுதி முச்சுவரையில் உங்களை படைப்பவன் அவன் தான். ஒவ்வொரு மூச்சும் நான் உள்வாங்கும் பொழுது அது உயிர் மூச்சாக இருக்கும். தோள்கள் எல்லாம் புதிய படைப்பாக புதுசாக உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. வெளிச்சோள்கள் அடிந்து கொண்டிருக்கின்றது, புதிய படைப்பாக தோள்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றன. இது உங்களுடைய உள் உறுப்புகளிலும் உங்களுடைய ஒட்டுமொத்த உடலும் மீண்டும் 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 ஒவ்வொரு மூச்சிலும் புதிய உயிர் மூச்சு இருக்குமானால் படைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதை அறியுங்கள். படைப்பாளனை நம்பினால் தவிர உயிரோட்டம் கிடையாது. தோள்கள் புதிய தோள்களாக ஒவ்வொரு நாளும் உருவாகி கொண்டிருப்பது தெரியுமா? தெரியும். அப்படியானால் உடல் உள்ளுறுப்புகளும் அதிகமாகவே நீக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. படைய செல்கள் நீக்கப்பட்டு புதிய செல்கள் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. படைப்பாளனை நம்பினால் புதிய செல்கள் தோன்றி உங்களுக்கு லிவர் ப்ராப்ளம் சொன்னால் லிவர் ஒட்டுமொத்தமாக சுகமாகும், கிட்னி சுகமாகவும் ஆக வேண்டும். இது இறைவனுக்கு முடியுமா முடியாதா என்றால் நீங்கள் உங்களை கேளுங்கள், நிச்சயமாக இறைவனுக்கு முடியும் என்ற அந்த பதில் வரும். உங்களுடைய வாக்குறுதியை இறைவனோடு இணைத்துக் கொள்ளுங்கள், துண்டித்து விடாதீர்கள், பூமி குழப்பத்தை ஏற்படுத்தாதீர்கள். அத்தியாயம் 2 வசனம் 27. உங்களுக்காக வாக்களிக்கப்பட்ட அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். அதனை கொண்டு வந்தீர்கள் இந்த உலகத்திற்கு. ஒவ்வொரு துன்பத்திலும் ஆகும் பொழுது இறைவனை என்று கதறுகின்றீர்கள். இறைவன் உங்களுக்கு புதிய வாழ்க்கையை கொடுக்கின்றான். வாக்குறுதி நிறைவேற்றப்படுகின்றது, மீண்டும் தவறுகின்றோம். உங்களுடைய படிப்பு உங்களுக்கு ஒருபோதும் உதவாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆரம்பித்த போது இந்த வகுப்பை ஆரம்பித்த போது சொன்னது எந்த அணை கட்டுதல் உங்களுக்கு வெள்ளத்தை கொண்டு வந்தது, மழை இல்லை, அணை திறந்ததன் காரணம். உங்களுடைய அறிவு வெள்ளத்தை தடுக்கக்கூடிய அந்த அறிவு கிடையாது, வெள்ளத்தை ஏற்படுத்தக்கூடிய அறிவு. இன்னும் மகா கெட்ட அறிவு, இதை கொண்டு என்று வாழ்ந்து விடுவேன் என்று. வானம் தன்னுடைய பாக்கியமிக்க நீரை நிறுத்தி கொண்டார், இறைவனுடைய அனுமதி இல்லாததன் காரணமாக இந்த பூமி வறண்டு விட்டார். உங்களுடைய அணைகளும் வறண்டு போகக்கூடிய அந்த சூழ்நிலையும் இருக்கின்றது. வறண்டு விட்ட வரலாறுகளும் இருக்கின்றன. ஒரு ஊரே குடிவிருந்து போயிருக்கின்றது, நாடு விட்டு நாடு கிடக்கும் என்றிருக்கின்றது. தண்ணீர் தாதன் காரணமாக ஒரு பொற்கொண்டுகளுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் கவனிக்காததா அல்லது அறியாததா அல்லது பார்க்காததா வரலாறுகள் இடம்பெறாததா? இன்று நாம் அச்சமற்று இத்தனை தண்ணீர் மிச்சம் இருக்குது, இத்தனை அளவு எனக்கு தண்ணீர் இருக்குது, இத்தனை நாளைக்கு வரும் பெரு கணக்கு போட்டுருக்கீங்களே, தீர்ந்து போகும், தீர்ந்து கொண்டு வருகின்றது என்று பயம் ஏன் இல்லை? இத்தனை நாள் இருக்கிறது என்று நாம் இன்று தண்ணீர் எவ்வளவு மட்டம் இருக்கிறதோ அதை கொண்டு நீங்கள் உங்களுக்கு சமாதானப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்களே, தீர்ந்து கொண்டு வருகின்றது என்ற பயம் ஏன் இல்லை? மேலிருந்து வானத்திலிருந்து மழை இறங்க வேண்டும் என்று நீங்கள் ஏன் நினைக்கவில்லை? எங்களுக்கு டெக்னாலஜி இருக்குது, தண்ணி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் பூமியிலிருந்து இறச்சிப்போம், மாற்றப்பட்டு இறக்குமோ சொன்னீங்களே. ஏரி வற்றுவிட்டால் பூமிக்குள்ளே தோன்றி எடுத்து ஊற்றி ஏரி நிறுத்தி கொண்டுதானே, ஏன் இல்லை இல்லைன்னு கத்துறீங்க? தண்ணிக்கு ஏன் ரேஷன் போடுறீங்க? இறைவனுடைய ஒரு நாள் மழைக்கு தாங்கணும் உங்களுடைய அணைகளும். வாழ்க்கை முழுமையிலும் வீண் பெருமையிலும் இறைவனுக்கு நிகராக நான், இறைவனுக்கு மேலாக நான் என்று கூறக்கூடிய இந்த கடுதை படிப்புகளை விட்டும் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதன் காரணமாக பெருமை கொண்டவர்களாக ஆகிட வேண்டாம். படிப்பது கனவும் கற்றும் மர என்பதற்காக. கரவானை படிப்பை படித்து இறைவனுக்கு விரோதமாகவும் துரோகமாகவும் என்னை பெருமைப்படுத்திக் கொண்டு வாழ்வதன் காரணமாகவும் இன்று பூமியும் வறட்டிவிட்டது, வானமும் வறட்டிவிட்டது, இப்பொழுது எனக்கு உணவு தேவை, தண்ணீர் தேவை இல்லை என்று எண்ணி வரும்பொழுது உங்களுடைய படிப்பை முட்டை கட்டி வைத்துவிட்டு இப்பொழுது பிரார்த்தியுங்கள், என் இறைவனே உனக்கு அடைவன் என்று. ஒரு மனை பத்துக்கு ஒரு சார் பதம் அவ்வளவு பேருக்குமே வாழ வைக்கக்கூடிய அவ்வளவையும் கொண்டு வந்து கொள்கின்றேன். வானங்களிலிருந்து நீர் வற்றுவிட்டால் உங்களுக்கு பூமியில் வாழ்க்கை இல்லை என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். உடன்படிக்கை இப்பொழுது உங்களுக்கு நினைவூட்டப்படுகின்றது. சுகமான வாழ்க்கை வேண்டும் என்று உடன்படிக்கை, நான் இருக்கின்றேன் என்னை மட்டும் நம்புங்கள் என்று. நான் இறுதி நாட்களில் எல்லாரையும் நன்றி முடித்த பிறகு கடவுளே என்று திரும்புகின்றோம். அந்த நேரத்தில் இறைவன் கூறுகின்றால், நான் உங்களை மன்னிப்போனாக இல்லை, நீங்கள் நம்பிக்கையை விட்டு வைத்துவிடும். நான் கொடுத்த என்னுடைய மேலான ஞானங்களையும் பேரறிக்கொலைகளையும் தான் உங்கள் முதுகுக்கு பின்னால் வைத்துவிட்டீர்கள். அலட்சியப்படுத்தும் பரிகாசம் செய்தீர்கள். அந்த பரிகாசத்தை நீங்கள் வாழ்ந்தாக வேண்டும். மற்ற மக்களுக்கு முன்னுதாரணமாக நீங்கள் வாழ்ந்தாக வேண்டும். நான் இறைவனை விட்டுவிடக்கூடாது என்று உங்களுக்கு பின்வரும் சந்ததிகள் உங்களை தோன்று வாழக்கூடாது. அவர்கள் இறைவனுக்கு பயந்தவர்களாக வாழும் என்பதற்காக வேண்டிய ஊரையே அடிக்கக்கூடிய அந்த காலத்தோனின் மீது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் சம்பாதித்த தீமைகளுக்காக நம்மை இறைவன் கிடைப்பதாக இருந்தால் நம்மை என்றோ அடித்திருப்பான். இருந்தாலும் நமக்கு ஒரு காலத்தோனை இறைவன் அமைத்திருக்கின்றான். அத்தியாயம் 18 வசனம் 58. நாம் செய்து கொண்டிருக்கூடிய உடன்படிக்கையை மீறி முறித்துக் கொண்டு எதனை அவன் ஒன்றிணைக்க வேண்டும், உங்களோடு என்னை ஒன்றிணைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய வாக்குறுதிகளை என்னோடு நீங்கள் ஒன்றிணைத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய பொருத்தத்தில் நீங்கள் வாழ்ந்து வாருங்கள், நான் உங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவேன். நீங்கள் எனக்கு அச்சமுடையவர்களாகவும் எனக்கு பயந்தவர்களாகவும் என் மீது பொறுப்பேற்படுத்துவர்களாக நீங்கள் வாழ்ந்து வாருங்கள். மனிதர்களை ஒருபோதும் புகழாதீர்கள், உங்களுடைய அறிவை புகழாதீர்கள். மிகப்பெரும் கேடு செருப்புக்கு இணையான உங்களுடைய அறிவை நீங்கள் எனக்கு இணையாக ஆட்சி கொண்டு பெருமை கொள்வதை நிச்சயமாக இறைவன் அறிவுறுத்தக்கூடிய ஒரு காரியமாகவும் எண்ணமாகவும் பார்க்கின்றார். அந்த இறுதியை கெட்டுவிட்டிருக்கும் பயந்து கொள்ள வேண்டும் என்று. எந்த ஒரு கேட்டை கொண்டு என்னுடைக்கும் எனக்கு உடன்படிக்கின்றே நீங்கள் இறைவனுக்கே நீங்கள் பணிந்து வாருங்கள், அடங்கியிருங்கள் என்று கூறும்பொழுது அடங்கா பிடாரிகளாக நான் முன்னேறிவிட்டேன், இறைவனுக்கு தேவையில்லை, டாக்டர்கள் இருக்கின்றார்கள் உயிரை காப்பாற்றுவார்கள், இனி உங்களுக்கு கடவுள் தேவையில்லை, நான் எங்களே நம்புங்கள் என்று கூறக்கூடிய அந்த அளவுக்கு சென்ற காரணமாக உங்களை பிடிப்பதாக இருந்தார். அத்தியாயம் 18:58 உங்களை பிடிப்பதாக இருந்தால் அந்த கடனே உங்களுடைய வாழ்க்கை முடிந்து போயிருக்கும். என்றாலும் இறைவன் உங்கள் மீது ஒரு காலத்தவணை ஏற்படுத்தியிருக்கின்றான். அந்த தவணையை முடித்தியாக வேண்டும். பெருமையை உச்சகட்டத்தில் சென்ற பிறகு நீங்கள் தான் என் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று கூறிய பிறகு ஒட்டுமொத்த உடன்படிக்கையும் முடிந்துவிட்டது. உயிரை பற்றி தெரியாத ஒரு மனிதனிடம், உயிரை படைக்க பக்கில்லாத ஒருவனிடம், அதற்கு எந்த விதத்திலும் எந்த சாத்தியக்குறைகளும் இல்லை என்று தெரிந்த பின்னரும் உயிரை காப்பாற்றுங்கள் என்று கூறும்பொழுது எந்த அளவுக்கு சொந்த பற்றி சுத்தமாக நீங்கிவிட்டது, இறைவன் உங்களை விட்டு விளக்கிவிட்டான் என்பதை நாம் அறிய வேண்டும். காலில் விழுந்து எவ்வளவு வேண்டுமானாலும் தருகின்றேன், என் உயிரை காப்பாற்றுங்கள். இவனும் பிச்சைக்காரன், கடன் வாங்கி வந்திருக்கலாம், எவ்வளவு கேட்டாலும் தருவேன். இந்த வார்த்தையாக பணத்தை கொடுத்து உயிரை வாங்கிடுவாங்க. உயிர் கடையில் இருக்கிற சரக்கு பாருங்க, உயிர் காக்கக்கூடிய மெடிசன் வச்சிருக்காங்க, எத்தனை நாளைக்கு உயிர் காப்பாற்றப்படும். இன்னைக்கு அது மருந்து போட்டுட்டு அதுக்கான நான் உயிரை காப்பாற்ற வேண்டிய குறிப்பிட்டு என்னைக்கு காப்பாற்ற வேண்டியதானே, அது ஏன் ஒரு நாளைக்கு மரணிக்கணும், ஏன் டாக்டர் செத்து போறாங்க ஒரு நாடும், ஏன் டாக்டருக்கு இல்லாத நோய்களா, எவ்வளவு அத்தாட்சிகளை காண்பித்தாலும் அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். இந்த இறைவனுடைய வாசகங்களின் வாக்குகளை கொண்டு யாருக்கு உள்ளங்கள் தடுமாறி அது சாக்கடையாக மாறிவிட்டதோ, இறைவன் அங்கு இருப்பதற்கே வழி இல்லாமல் ஆக்கிவிட்டோ, பெருமையின் காரணமாக மனிதர்களை அவர்களுடைய அறிவு அமைச்சதன் காரணமாக இறைவன் விலகிய நிலையில் உங்களுக்கு இறைவன் மீது நம்பிக்கை ஏற்படாது என்பதற்கான உதாரணம் இந்த வேதத்தை கொண்டு அதனுடைய சத்தியத்தை கொண்டு மலைகளை நகர்த்தினாலும் சரி. அத்தியாயம் 13:31 மலைகளை நகர்த்தினாலும் சரி, வானங்களை துண்டு துண்டாக்கினாலும் சரி, பூமியை பிறக்கும்படி செய்தாலும் சரி, இந்த வேதத்தை கொண்டு இறந்தவர்களை எடுத்து பேசும்படி செய்தாலும் சரி, ஒரு காலம் அவருக்கு நம்பிக்கை கொள்ள வழியில்லை, நம்பிக்கொள்ள முடியாது. அவருடைய உயிர் ஏமாத்திரம் நிச்சயமாக அடியும் அந்த உயிர் வேதனைகளோடு. பின்னரும் அவர்களுக்கு நரக வேதனை தான் என்பதை இறைவன் அறிவிக்கின்றான். நாம் நம்முடைய இறைவனுக்கு விரோதமாகவோ துரோகமாகவோ செயல்படக்கூடாது என்பதற்கு இன்று என் இறைவனம் திரும்புகின்றேன். என் இறைவனே, வடிகட்டிவிட்ட பாவத்திற்காக எங்களை பிழை பொறுப்பாயார். நிச்சயமாக நீ எனக்கு வாக்குறுதி அளித்தாய், நான் தவறிவிட்டு விட்டேன். ஆனால் உன்னுடைய வாக்குறுதி உண்மையானது. என் மீது கருணை கொண்டவன் கருணை புரிவாயா, அதற்கு முன்பாக நீ பிழை பொறுப்பவன், மன்னிப்பவன், பாவங்களை மன்னிப்பாயாக, தவறிதற்கு பிழை பொறுப்பாயாக. எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் நீ உன்னுடைய பார்வையிலிருந்தும் விலக்கிவிடாதிருப்பாய். உன்னுடைய அருளை கொண்டும் எங்களை நீ அரவணைத்துக் கொள்வாய். எங்கள் இறைவனே, நீ எங்களை கைவிட்டு விட்டாய் போக்கிடக்கூடிய என்பதை என்று நீங்கள் உணருங்கள். உங்களுடைய இறைவன் இப்பொழுது உங்களை உலகத்தை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். தெளிவு கிடைத்த பின்னர் நீங்கள் தர்க்கம் செய்கின்றீர்களா உலகத்தில்? அத்தியாயம் 18:56 வசனம், நீங்கள் தர்க்கம் செய்கின்றீர்களா? உங்களை தர்க்கம் பயணத்தில் நிச்சயமாக தீர்க்கமாக இப்பொழுது கவனித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டீர்களா? ஏற்றுக்கொண்ட பின்னர் மறந்துவிடுவோம் என்றிருந்தால், நான் மறந்துவிட்டாலும் நீ மறந்து விடாத இறைவனே என்று கேள்வி நிச்சயமாக இறைவன் மறப்போனே மறந்து அவனை தீண்டார். ஒட்டுமொத்தமாக என்று மனித சமுதாயத்தை விட்டு ஒட்டுமொத்தமாக விலகுகின்ற நீ ஒருவன் போதும். தனித்தே என்னை படைத்தாய், தனித்தே நீ என்னை கைப்பற்றிருக்கின்றாய், தனித்தே நீ என்னை வாழ வைப்பாய் என்று இப்பொழுது நம்பிக்கை கொண்டேன். மனிதர்களுடைய அறிவை கொண்டு ஒருபொழுதும் நான் அவர்களை மெச்ச மாட்டேன், அவர்களை உயர்ந்தவனாக கருத மாட்டேன். பணம் என்ற ஒன்றை கொண்டு அவர்கள் ஆடம்பரமாக வாழ்வதை நான் வெறுக்க ஆரம்பிக்கின்றேன் என்று முதலாக. அது உயிரை எனக்கு பெற்றுத்தராது, உணர்வை எனக்கு பெற்றுத்தராது. சத்தியத்திலும் அசத்தியத்திலும் இடையே அசத்தியத்தின் பால் தாத்திவிடும் என்னை. சத்தியத்தின் மீது நான் வாழ விரும்புகின்றேன் என் இறைவனே. எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் உன்னுடைய வாக்கு பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு நினைவூற்றிக் கொண்ட பின்னர் எங்களை இருதயங்கள் தவறுமாறு நீ செய்துவிடாதிருப்பாயாக. அத்தியாயம் 3:8 அழகான நேர்வழியின் பாதையை நான் தெரிந்த பிறகு எங்களுடைய இருதயங்கள் மனிதர்களின் போக்குகளை கொண்டு அந்த மாயின் காரணமாக தவறிவிடாமல் எங்களை பாதுகாத்துக் கொண்டு எங்களை வடிகட்டி விட்டுவிடாதிருப்பாயாக. என்னை கேளுங்கள், எந்தெந்த விதங்களில் கேட்க முடியுமோ அவ்வளவு விதங்களிலும் கேளுங்கள். உங்களுடைய உடன்படிக்கை இறைவனிடம் இருக்கின்றது, அது சத்திய உடன்படிக்கை. அந்த சத்தியம் உங்களுடைய வேதனையின் உச்சகட்டத்தில் பிறப்பிக்கப்படுகின்றது, புதுப்பிக்கப்படுகின்றது. அப்பொழுது நம்புங்கள், புதிய படைப்பாக நீங்கள் உருவாக்கப்பட இருக்கின்றீர்கள். உங்களுடைய இறைவனை யார் என்று கொண்டிருக்கிறீர்கள்? இந்த உள்ளத்தை விட்டு நீங்கள் வெளியேறாதீர்கள். அங்கு இறைவனுடைய வாக்கு மாபெரும் ஆசீர்வாதம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. பூசாரிகளுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு பள்ளிவாசல்களிலும் கோயில்களிலும் சர்ச்சைகளிலும் அங்கு சென்றால்தான் பிரார்த்தனை என்று கொண்டு இருக்கின்றதே. அங்கு செல்லும் பொழுதுதான் நீங்கள் இந்த இருதயத்தை விட்டு வெளியேறிவிட்டீர்கள், புண்ணியஸ்தலத்தை விட்டு வெளியேறிவிட்டீர்கள். இறைவனை கிண்ணுக்கு தள்ளி நீங்கள் பூசாரிகளை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள். அவர்களையே வணங்கித் தொழையுங்கள். அவர்கள்தான் இந்த மரப்பினர். ஒரு நேரம் வரும், உங்களுடைய படுக்கையை விட்டு அசைய முடியாது. அந்த நேரத்தில் உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் எப்படி மேற்கொள்வீர்கள்? பள்ளிவாசல் செல்ல முடியாது. அங்கே போனாலும் சரி, அவங்க உங்களை ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. ஏன் இந்த வியாதிக்காரனை கூட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அதையுமே மனிதர்களை பின்பற்ற கூடாது, இறைவனை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும். இறைவனை பற்றிய செய்தியை இறைவன் தான் அறிவிக்க வேண்டும், மனிதர்கள் அறிவிக்கக்கூடாது. இறைவனுக்காக நாம் மனிதர்களாக மாற வேண்டும். இந்துக்கள் முஸ்லீம்கள் சிசுகள் சொல்லிக் கொண்டிருக்கும் முறையில் இறைவன் உங்களுக்கு இல்லை என்பதை அறியுங்கள். இதுவரையில் படித்தது எதுவுமே உங்களுக்கு இல்லாது. கோயில்களுக்கும் வசதிகளுக்கும் சர்ச்சைகளுக்கும் சென்று கொண்டிருக்கும் முறையில் கடவுளை அருகிலிருந்து விளக்கப்பட்டவர்கள், கடவுளால் விளக்கப்பட்டவர்கள் என்பதை அறிய வேண்டும் என்று சத்தியம் உங்களை உள்ளத்தில் இருக்கிறது. யாரை பின்பற்றுகிறீர்கள்? இறைவனை விட்டுவிட்டு இந்த நோய்களும் இந்த வேதனைகளும் இந்த கஷ்டங்களும் இன்று முதலாக நீங்க வேண்டும். உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் குடியிருங்கள். உள்ளத்தின் இறைவனாக அல்ல உண்மையாக இப்பொழுது அவன் கவனிக்கின்றான் நீங்கள் யார் என்பதை. அவனிடம் ஆசீர்வாதம் தேவையில்லை, ஏற்கனவே இருக்கிறது. நீங்க வேண்டும், நீங்க வேண்டும், நீங்க வேண்டும் என்ற அந்த ஆசை உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றது. இப்போது புண்ணியஸ்தலம் எது? இந்த வார்த்தையை விலகிக் கொண்டிருக்கிற நெஞ்சங்களா, உங்களுடைய கட்டிடங்களா? நீங்கள் கட்டிக்கொண்டு உங்களுடைய கற்பனைகளை கொண்டு அமைத்துக் கொண்ட உங்களுடைய கட்டிடங்களா? எது தெய்வ உள்ளம் வேண்டுமா? நீங்கள் கட்டிக்கொண்டு நீங்களாக தெரிவித்துக் கொண்ட தெய்வ இல்லங்கள் வேண்டுமா? எது வேண்டும்? உள்ளமா இல்லங்களா? நீங்கள் முடிவு செய்யுங்கள். உங்களை தடுப்பார்கள், இந்த சத்தியத்திற்கும் தடுப்பார்கள். உங்களை வீடுகளுக்கு செல்லும் பொழுது அதிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இன்று உங்களுக்கு கூறப்பட்டது, உங்களுக்கு கூறப்பட்டது மட்டும்தான். வெளியில் போய் பேச வேண்டாம், உங்களால் விலக்கிச் சொல்ல முடியாது. எதனை சத்தியம் என்று ஏற்றுக்கொண்டதோ அதை பின்பற்றுங்கள். நேரடியாக இறைவனை பின்பற்றுங்கள். இறைவனோடு கலந்து விடுங்கள். வெளியில் போய் பேசக்கூடாது. பேசினால் அவர்கள் உங்களை தெருவைப்பார்கள். மீண்டும் உங்களுக்கு பழையமை கொண்டு வருவதற்காக அவ்வளவு இருப்பார்கள், அவ்வளவு தொலைகளும் கொடுப்பார்கள். இன்று உங்களுடைய இறைவனுடைய வாக்கு சத்தியத்தை கொண்டும் உண்மையை கொண்டும் முழுமையாகிறது. எங்கள் இறைவனே, உன்னுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு என்னை நீ கைவிட்டுள்ளாதிருப்பாயாக. என்னை சார்ந்தவர்களையும் என்னுடைய சந்ததிகளையும் நீ கைவிட்டுள்ளாதிருப்பாயாக. உன்னை தவிர கதி இல்லை என்ற பயத்தை, உள்ளத்தை, பயபக்தியை நீங்கள் இன்று முதலாக எங்களுடைய சந்ததிகளிலும் எங்களிடம் பெருக்குவாயாக. உன்னுடைய வாக்குறுதி சத்தியமானது, நிச்சயமாக நீ வாக்குறுதி மேலாதவன் என்பதை ஏற்றுக்கொண்டோம். உன்னுடைய எண்ணங்கள் மீது சத்தியமாக, உன்னுடைய வாக்குறுதி மீது சத்தியமாக, உன்னுடைய சத்தியத்தின் சத்தியமாக, உண்மையின் சத்தியமாக நிச்சயமாக எங்களை ஏற்றுக்கொண்டார், எங்களை கைவிட்டுள்ளாயாக. உன்னையே பொறுப்பைப்படுத்துகின்றோம். இனி என்னுடைய வாக்குறுதியை நீ நிறைவேற்றிக் கொள். நீ எதை எங்களுக்கு அறிவித்தாயோ என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், என் மீது பொறுப்பைப்படுத்துங்கள். நான் உங்களை கொடுக்கிற நன்மைகளை, உண்மைகளை நீங்கள் நிறைவேற்றுவதில்லை. ஆக என்னுடைய வாக்கு நீங்கள் என்னிடம் பொறுப்பேற்படுத்தி இருக்கின்றது. பின்னர் நீங்கள் எனக்கு பணிந்து உள்ளத்திற்கு நயத்திற்கு நடத்தி இருக்கின்றது. நீங்கள் பெருமை கொள்பவர்கள் இல்லை. பெருமை கொள்பவர்களோடு உங்களிடம் உங்களுக்கு எந்த சகவாசமும் கூடாது. நாம் மனிதர்கள், இந்துக்கள் இல்லை, முஸ்லீம்கள் இல்லை, கிறிஸ்தவர்கள் இல்லை, நாம் மனிதர்கள் என்ற அந்த தகுதிகளை கொண்டு வாழ்ந்தவார்கள் உயர்ந்துள்ளோம். இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர் என்று சொல்லும் பொழுது நான் அப்படிப்பட்ட ஒரு இனத்தை படைக்கவில்லை. எனவே எனக்கும் உங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் கூடாது. இறைவன் உங்களை துண்டித்துள்ளோம். அந்த தண்டனைக்கு நாம் ஆராய்ச்சி கொண்டிருந்திருக்கோம். இதுவரையில் இனி கிடையாது. சுகமான வாழ்க்கையில் நீங்கள் அமைவதற்காக வேண்டி தெளிவு கிடைத்த பின்னர் அந்த தெளிவிலிருந்தும் நீங்கள் மாறுபட்டு பிறகு சொல்லாதீர்கள். இறைவனுடைய நற்பெயரை எடுத்துக்கொள்ள வாங்கிட வேண்டாம். நம்மை இறைவன் பாதுகாப்பானார்கள்.